பாருங்க, 21வது நூற்றாண்டு குடும்பம், பிள்ளை வளர்ப்பு, வாலிபர்கள் சந்திக்கின்ற சவால்கள். தலைப்பு ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி இந்த குறைஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு பாக்குறதுங்கிறது முடியாது. ஏன்னா இவ்வளவு காரியத்தையும் பாக்குறதுக்கு எத்தனை வேத பகுதிகளை எடுத்து பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கும். உலகத்தை உருவாக்குனவர் நம்முடைய தேவன், குடும்பத்தை உருவாக்குனவர் நம்முடைய தேவன். ஆதியாகமம் 1-3 அதிகாரம் வரையும் பார்க்கிற பொழுது யார் குடும்பத்தை உருவாக்குனதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த குடும்பத்தை உருவாக்குன தேவன் அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து படைப்பிலேயே எல்லாவற்றையும் விதித்திருக்கிறார். ஆனா மனுஷன் பாவத்தை செய்து அவன் பாவியான பொழுது கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் மீறி வாழ ஆரம்பித்து குடும்பம் எப்படி வீணா போச்சுன்னு பார்க்கிறோம். மறுபடியும் ஆதாமும் ஏவாலும் மனம் திரும்ப வேண்டியிருந்தது. பிள்ளை வளர்ப்பு ஆண்டவர் எதிர்பார்த்தபடி அவர்கள் செய்ததா தெரியல. காயின் ஆபலை கொன்று விட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்காம இல்ல, குடும்பத்தை ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி குடும்பத்தை உருவாக்குன தேவன் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். மனுஷன் தான் அதை கெடுத்துறான். ஆதியாகமத்திலிருந்து பார்த்தா அந்த போதனைகளின் அடிப்படையில் எல்லாம் குடும்பம் நடந்திருக்கு. பாவத்தால பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் நல்லா குடும்பம் நடத்தினவங்க, நல்லா நடத்தாதவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். அங்கிருந்து யாத்ராமத்துக்கு வருகிற பொழுது யாத்ராமம் 20வது அதிகாரம் குடும்பத்தை பத்தி சொல்லாமையா இருக்கு. 5வது கட்டளை, 10 கட்டளைகள்ல ஒண்ணு. எல்லாம் நினைப்பாங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியணும். ஆனா அது மட்டும் 10 கட்டளைகள்ல இல்ல. அந்த கட்டளையில அப்படி கீழ்படுகிற அளவுக்கு பெற்றோர்கள் அவர்களை வளர்த்திருக்கணுங்கிறது அதுல ஆழமாக பொதிந்திருக்கிறது. அப்படி பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்காத பொழுது அந்த பிள்ளைகள் தானா வளர முடியாது. தானா வளர்றதுக்காக பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கவில்லை. எங்கேயுமே வாதத்தில் நீங்க பார்க்க முடியாது. தேசி ரயில் கூட ஒரு புஸ்தகம் அதை பத்தி சொல்ல போறேன். தானா வளர்றதுக்காக பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கவில்லை, அது மோசமா தான் போகும்னு ஆணித்தரமா எழுதியிருக்கிற. பிள்ளைகள் சரியில்லைன்னா பெற்றோர்களுக்கு அதுல பங்கு இருக்கு, பெரிய பங்கு இருக்கு. எல்லா பிள்ளைகளும், சில பிள்ளைகள் சில நல்ல பெற்றோர்கள் நல்ல விதமாக வளர்த்தும், சில பிள்ளைகள் அதை கேட்காம அந்த வளர்ச்சியை பயன்படுத்தி கொள்ளாம கெட்டு போறது உண்டு. அதுக்கு பெற்றோர்கள் காரணம் இல்லை. ஆனா பொதுவாகவே பிள்ளைகள் நல்லா வளர்றதுக்கு பெற்றோர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வாலிபர்கள், அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள். குடும்பம், பெற்றோர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் சந்திக்கின்ற சவால்கள்னு பார்க்கிற நேரம் வேதத்துல நிறைய பகுதிகள் பார்க்கணும். ஆதியாகமம் பார்க்கணும், யாத்ராகமம் பார்க்கணும். பழைய ஏற்பாடுல இருந்த நிறைய பகுதிகள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா காஸ்பல் சுவிசேஷ நூல்கள் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு இங்கே பேசியர் 5வது அதிகாரத்துல தெளிவா ஆண்டவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பத்தி சொல்லி இருக்கிறாரு. கொலோசெயர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதர் இப்ப வாசிக்கப்பட்ட பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல சொல்லப்பட்டதுக்கு இவ்வளவையும் பார்க்கறது நம்மளால முடியுமா? முடியாது. ஆனா இருந்தாலும் நான் குடும்பத்தை பத்தி நான் இன்னைக்கு முத முறையாகவும் பேசலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனையோ தடவைகள் எங்களுடைய கிறிஸ்தவ கான்ஃபரன்சஸ் எல்லாம் வச்சுனதெல்லாம் பேசியிருக்கிறோம். ரொம்ப பேரு ஆரம்பத்திலிருந்து கேட்டவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இருக்க முடியாது. புதுசா வந்து அவங்களை தவிர உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இருக்க முடியாது. இப்ப அதுதான் இங்க ஒரு பெரிய சேலஞ்ச், சவால். இப்ப இவ்வளவும் கேட்டும், இவ்வளவு வேதம் சொல்லியும் நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியாது? இப்ப 21வது நூற்றாண்டுல அப்படின்னு நான் இந்த விஷயங்களை பத்தி சொல்லுகிற நேரம் ஏதாவது புதுசா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? நான் வந்து 21வது நூற்றாண்டுல குடும்பம் நடக்கணுங்கிறதுக்காக ஏதாவது வெளிப்படுத்தல் எனக்கு கிடைச்சிருக்குதா? இல்லை. எப்படி சுத்தினாலும் அதே வேத பகுதி தான் போயாகணும். ஆதியாகமத்திலிருந்து இப்ப சொன்ன வேத பகுதிகளுக்கு தான் நம்ம போயாகணும். வேற எங்கேயுமே போக முடியாது. நமக்கு இருக்கிறது வேதம் மட்டும்தான். அது மட்டும்தான் நமக்கு இருக்குது. அங்கத்தான் போக முடியும். அப்ப என்ன கோணத்துல நாம் பார்க்கலாம்? நமக்கு இருக்கிற குறுகிய நேர பகுதியில எப்படி பார்க்கலாம்னு யோசிச்சா, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம சந்திக்கின்ற சவால்களை பார்க்கணும். இப்ப எனக்கே இதை யோசிக்கிற பொழுது ஒரு டென்ஷனா தான் இருக்கு. ஏன்னா வேதம் ஒண்ணு சொல்லுது, வேதம் கர்த்தருடையது, அவருடைய வார்த்தைகள், அதை நம்ம மாற்றவே முடியாது. ஆனா மனுஷன் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறான். மேல நாடுகள்லயும் சரி, அந்த சமுதாயத்தை சேர்ந்தாலும் சரி, நம்ம சமுதாயத்திலையும் சரி, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புது பிரச்சனைகளையும் வந்துடும். அப்ப நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காக பேசுகிற பொழுது பழைய பிரச்சனைகள் புதிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடருது, புதிய பிரச்சனைகள் இன்னும் புதுசா வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் சமாளித்து இதெல்லாம் வெற்றி கொண்டு வேதம் சொல்லுகிறபடி குடும்பத்தை அமைத்துக்கணும், பிள்ளை வளர்ப்பு இருக்கணும், வாலிபருக்கு உதவி செய்யணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சவால்கள் குடும்பத்தையே எடுத்துக்கோமே, அதை சொல்ற நேரமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பேசான் இல்ல, எவ்வளவு பெரிய எவரெஸ்ட் மாதிரி ஒரு பெரிய எதிர்ப்ப நம்ம சமுதாயத்தில் சந்திக்கிறோம். உங்களுக்கே தெரிஞ்ச எதுவுமே புதுசே இல்லை. இந்து பாரம்பரிய இதுல இருந்தெல்லாம் வளர்ந்து நம்ம விடுபட்டு விசுவாசிகளா வந்திருந்த பொழுதும் நம்முடைய தாய் தந்தையர்கள் அந்த இந்து பாரம்பரியத்தில் இருக்கிறதுனாலும், உறவினர்கள் இருக்கிறதுனாலும், நம்முடைய சமுதாயம் வந்து ஆவி ஆண்டவரை அறியாத வேதம் அறியாத சமுதாயம், குடும்பத்தை பத்தி அது ஒரு பெரிய கோட்டை கற்பனையே வளர்த்து வச்சிருக்கு, சமுதாய பண்பாடுன்னு வளர்த்து வச்சிருக்கு இல்லைங்களா. பொதுவா சொல்ல போனா குடும்பம் எதுக்கு? நீங்களே கேட்டு பாருங்க, கல்யாணம் பண்ணி ஆயிடணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னா வேதம் சொல்லுதுன்னா இல்லவே இல்லை. வயசுக்கு வந்தா பண்ணியா, அவனுக்கு வயசு வந்துருச்சு, அவளுக்கு வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணு உண்டாக்கி வச்சிருக்க, அதுவும் அந்த முழு பொறுப்பும் பெற்றோர்களுடைய கரத்துலதான். அப்படி அவங்க நம்ம சமுதாயத்துல பாக்குற நேரம் எந்த அளவுல பாக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய இனம், அவங்களுடைய ஜாதி, ஜாதிக்கேத்த மூடியா இருக்கணுங்கிறதுனால அது ஜாதி வந்துருது. அந்த ஜாதி அடிப்படையில பார்க்கணும். அவங்க குடும்பம் மானம் மரியாதை தரம் அந்தஸ்துன்னு பார்த்தா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். அப்புறம் பொருளாதாரம், எக்கானமி, எக்கனாமிக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சரியா இருக்கணும். இதெல்லாம் பங்கம் வராம பார்த்து மகனுக்கோ மகளுக்கோ கட்டி வச்சிடணுங்கிறது தான் பொதுவாகவே நம்ம இந்து பண்பாட்டில இருந்து வந்த சமுதாயத்துல தொடர்ந்து இருக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா. அதுக்கு மேல போயிட்டு ஜோசியம் பாக்குறது, கைரேகை பாக்குறது, அது இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்ப கிறிஸ்தவர்கள்னு வந்து ரொம்ப மோசமானதெல்லாம் விட்டுட்டாலும், கைரேகை பாக்குறது, ஜோசியம் பாக்குறது எல்லாம் விட்டாலும், மற்ற காரியங்கள் இன்னும் விட முடியல. முடியுதா? முடியல, என்ன விட முடியல, அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஆபத்து, இனி தொடர்கிற ஆபத்து. நீங்களாம் ரொம்ப யங்கா இருந்து கல்யாணம் பண்ணவங்களா இருக்கிறீங்க, நீங்களாம் வாழ்க்கையில சந்திச்சு இருக்கிறீங்க. இதே சபையில ஒவ்வொரு திருமணமும் நடக்கிற நேரம் நம்ம சபைகள்லாம் நிதர்சனமா சந்திச்சு இருக்கிறீங்க. எத்தனை போராட்டம், ஒரு ஒழுங்கா ஒரு விசுவாசியான ஒருத்தனையோ விசுவாசியான ஒருத்தையோ கட்டி வாழ்றதுக்கு எத்தனை பிரச்சனை, வீட்டை விட்டு விரட்டப்பட்டு, பெற்றோர்களால திட்டப்பட்டு, வேதப்படி வாழணும்னு ஆசைப்படுறதுக்காக படுற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அதை சந்திச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இருக்கா இல்லையா? அது இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் தொடர போகுது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இங்க இருக்கிற பாஸ்டர்ஸுக்கு, அதாவது நம்ம தலைமுறையில ஒழுங்கா சபை அமைத்து வேத பூர்வமா இருக்கணும்னு வர்ற பாஸ்டர்ஸுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை. ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த எதிர்ப்பு இருக்கும். அதனாலதான் சர்ச் மெம்பர்ஷிப் ஒழுங்கா இருக்க வேண்டிய ஒன்று இருக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கூட இதை பத்தி எழுதி வச்சிருக்கு. இப்ப ரொம்ப காலம் இல்லை, சென்னையில் ஒரு பெண் விசுவாசியான பிறகு மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணது. நடந்ததை தான் சொல்றேன். அப்ளை பண்ண உடனே சரி அது அவங்க பேசினப்ப சரிம்மா எல்லாம் சரியா தான் இருக்குது, உனக்கு விசுவாசம் இருக்குது. அந்த சபைக்கு அங்கத்தவரா வந்து உங்க அம்மா அப்பா கல்யாணம் பேச போறாங்க வரப்போகுது, அதான் வயசு வந்த உடனே வந்துருமே என்ன செய்ய போறேன் அம்பாஸ்டர் அப்படி கேட்குறீங்க? ஏன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சிஎஸ்ஐயோ லூத்தரனோ அங்கேயோ அங்கேயோ இருந்து ஒருத்தனை பிடிச்சி கட்டுன உடனே நீ என்ன செய்ய போற பாக்குற யோசிக்க. விசுவாசியா இருக்க மாட்டான், சிஎஸ்ஐயா இருப்பான் விசுவாசியா இருக்க மாட்டான், லூத்தரனா இருப்பான் விசுவாசியா இருக்க மாட்டான், பெந்தகோஸ்தையா இருப்பான் அல்லலுவா சொல்லுவான் விசுவாசியா இருக்க மாட்டான். அது இருக்கா இல்லையா? விசுவாசியா இருந்துட்டாலும் கூட அப்படியே தப்பி தவறி வேத சிந்தனைகள் வேத போதனைகள்லாம் அறவே தெரியாது. இப்ப நீ இங்கே வளர்ந்து இப்படி இருக்கிற இப்ப என்ன செய்ய போற? யோசிச்சு. அதனால நீ இதெல்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்துட்டு அப்ளை பண்றது நல்லது. ஏன்னா முழு சபையே இந்த போராட்டத்தில் கொண்டாந்து விட்டுரும். ஏப்பா மெம்பர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, உடனே அதே மாதிரி ஒரு சிஎஸ்ஐயோ அங்கேயோ பிடிச்சு கொண்டான்னு சொல்லி கத்தோலிக்கனே பிடிச்சு கொண்டான்னு வச்சிருவாங்க. அவங்க நினைப்புல அதுக்கு ஈஸ்தம். அப்ப கல்யாணத்தை யார் பண்ணி வைக்கிறது? பாஸ் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணி வைக்க முடியும்? ஆபத்தா இல்லையா? அடுத்தது இது மெம்பர், நீ எப்படி கட்ட முடியும்? நீ இப்போ ஒரு விசுவாசிய பதில் சொல்லணுமே. அப்ப நீ கட்டுறேன்னு சொன்னா உன் மேல டிசிப்ளின் கொண்டாட வேண்டி வரும், உன்னை சப நீக்கம் செய்ய வேண்டி வரும், தவறான விதத்துல கல்யாணம் பண்ணும் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அதனால போய் யோசிச்சுட்டு சொல்லுமா? ஏன்னா இது வாலண்டரி. ஆனா நீதானே பொறுப்பு. சபைக்கு முன்னுக்கு இருந்து ஆண்டவருக்கு முன்பாக சபை மக்களுக்கு முன்பாக இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கடைபிடிப்பேன்னு நீ பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அப்புறம் ஆண்டவரையும் காலவாரி விட்டு சபைக்கு துரோகம் செஞ்சு போய் சொல்லு. யோசிச்சுட்டு சொன்ன என்ன பேரண்ட்ஸ் சொன்னாலும் தவறுன்னா தவறுதான் பாஸ்டர், கட்ட மாட்டேன். அது பத்தாது. பேரண்ட்ஸையும் வர வச்சு அவங்களையும் உட்கார வச்சு அவங்க கிட்டையும் பேசணும். இப்படி உங்க பெரு இந்த சபைக்கு விசுவாசியாக அங்கத்தவரா வருகிற பொழுது நீங்க சீக்கிரமே பொண்ணு மாப்பிள்ள பாப்பீங்கன்னு தெரியும். என்ன செய்ய போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் விசுவாசி இல்ல, சிஎஸ்ஐ விசுவாசி இல்ல, நல்லா தெரியும் விசுவாசி இல்ல, முழிக்கிறாங்க. உங்க பொண்ணு வந்து பேப்டிசம் எடுக்கிறதும் சபம் மெம்பர் ஆகிறதும் உங்களுக்கு விருப்பமா? நல்லா விருப்பம் பாஸ்டர், நல்லா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கிறத நீங்க கெடுக்க கூடாதே பின்னுக்கு. சொன்னாங்க பாஸ்டர் நீங்களே பார்த்து சேச்சாவே பார்த்து செய்து வச்சீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி, அது கர்த்தர் தான் கொடுக்கணும், முடிஞ்சது செய்யலாம். ஆனா நீங்க வம்பு பண்ணாம இருப்பீங்களா? பண்ண மாட்டோம்னு வாக்கு கொடுத்துட்டு தான் அந்த பெண் மெம்பராகவே வந்து. எவ்வளவு இருக்கு? இருக்கா இல்லையா? எங்க போகுது? ஏன்னா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு சபை நடத்துறதுல லேசாது. இப்ப அந்த பெண் அழகா ஒருத்தன் அதே சர்ச்சில் வளர்ந்த ஒருவனை விசுவாசிய திருமணம் செய்து பெற்றோர்கள் சம்மதித்து திருமணம் செய்து நல்லா இருக்கிறான். வெளிநாட்டுல எல்லாம் தேவையே இல்லை. ஏன் நம்ம ஊர்ல ஒரு பண்பாடுன்னு ஒரு அசிங்கம் இருக்குது, புரியுதா? அது இருந்து பூதம் மாதிரி அப்பப்பெல்லாம் தலைய தூக்கும், தலைய தூக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்றது? சபை முழுசுமே அதை போயிட்டு தாங்க வேண்டிய, சமாளிக்க வேண்டிய, எதிர்க்க வேண்டிய அந்த காரியத்தை ஏற்படுத்துறது இந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த போலித்தனமான வேதம் இல்லாத ஒரு பண்பாடு. அப்படிங்களா இல்லாத பண்பாடா இல்லையா? சரி, ஒரு வெள்ளக்காரனா இருந்தேன்னா நான் இவ்வளவு தூரம் சொல்ல முடியாது, தெரியாமையே இருக்கு, இதெல்லாம் தெரியாது. நம்ம ரத்தம் இங்க ஊர்ல இருந்து ஓடுற ரத்தம் இதே. இத நான் என் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்கிறேன். நான் கல்யாணம் பண்ற நேரம் அனுபவிக்காதது இல்லை, அவ்வளவும் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இருக்கிறது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அல்லது நம்ம பொய் சொன்னவனா மாறிடுமா இல்லையா? போலித்தனமா மாறிடுமா? இப்ப உங்க டென்ஷன் புரியுதா? இப்ப சொன்னதுக்கே ஆரம்பிச்சா இருப்பாரு மறுபடியும். பண்பாட்டுக்கு எதிரி நம்ம ஓடு பண்பாட்டெல்லாம் கெடுக்கிறாரு, அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. வேதத்துக்கு இடம் கொடுன்னு தான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னதை செஞ்சா என்னப்பா? ஏன் ஆண்டவர் சொன்னதை செய்யாம ஒரு மாதிரி செய்ய பாக்குறீங்கிறதுதான் என் கேள்வி. ஆண்டவர் ஒன்னு சொல்லி இருந்தா அதை செஞ்சுதானே ஆகணும். இப்ப அவர் குடும்பத்துல கைய வைக்காம இருந்திருந்தா நம்ம இஷ்டப்படியே செஞ்சுக்கலாமே, இஷ்டப்படியே செஞ்சுக்கலாம். ஆனா அவரு ஆரம்பத்திலேயே கைய வச்சுட்டாரு. போற மனுஷனை படைச்ச உடனேயே நீ பாட்டுக்கு போய் உன்னை தேடி கட்டிக்க விடல. அப்படி அவனுக்கு தேட முடிஞ்சா ஒரு துணைய, எனக்கான துணைய தேடவே முடியல. எல்லாம் தெரிஞ்சு பார்த்தான், உன்னோடையும் தான் ஒரு இணையா இருக்க முடியல. ஆண்டவர் பார்த்து அவனே ஒரு துணையை தேடி கொடுத்தார். அவ்வளவு தூரம் ஒரே மாம்சமாக ஒரே உயிரான இருக்கணுங்கிறதுக்காக தேடி கொடுத்து அதுதான் அவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது. பாட்டே பாடிட்டான், அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என கர்த்தர் சரியானதை கொடுத்து இப்ப கர்த்தர் வந்து அதுல கைய வச்சிட்டார். குடும்பம் நான் நினைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம என்னது, விசுவாசிகளுக்கு இல்ல முழு உலகத்துக்குமே அப்படித்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எல்லா மனுஷர்களுடைய நன்மைக்காகவும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். மனுஷன் பாவத்தை செய்து தான் இந்த அழுக்குகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டு தான் சமுதாயம். குடும்பத்தை தான் பாவியானது மட்டுமல்ல, சரியா வாழாதது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டுட்டான். கணவன் மனைவி உறவை ஒரு இனவாக்கி விட்டான். பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா, அவன் சுயநலம் சம்பந்தப்பட்டதா ஆக்கி விட்டுட்டான். புள்ள பிறக்கிறதையும் அப்படிதான் ஆக்கிட்டான். ஒரு வருஷத்துல புள்ள பிறக்கலன்னா போச்சு, ரெண்டு பேரும் நிம்மதியாம கல்யாணத்தை முடிச்ச உடனே அதுல இருந்து தான் தப்பிட்டோம்னா முடியாது. ஏன், இப்ப அடுத்த பெரிய பிரச்சனை, எங்கப்பா பூச்சி புழு இன்னும் இல்லையா, பூச்சி புழு இன்னும் இல்லையா அப்படின்னு அப்பா அம்மா குழந்தையா நாத்துனா அப்படின்லாம் வந்து ரெண்டு பேரும் விசுவாசி. பூச்சி புழு எல்லாம் ஆண்டவர் தானேப்பா உண்டாக்கணுமா இல்லையா? என்னத்தானே திருமண உறவு இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தாத்தானே பிள்ளைகள். நான் கொடுக்கற ஈவு சில பேருக்கு உடனே கொடுத்துருவாரு பொதுவா, சில பேருக்கு பிறக்காமே இருந்துருது. அப்ப அதுல எவ்வளவு பெரிய மலை மாதிரி இன்னொன்னு, எவரெஸ்ட் ஏறதுக்கு முந்தைய எத்தனை மலை ஏறிட்டு அங்க போக வேண்டியிருக்கு. இப்ப அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இல்லையா? அப்ப கல்யாணம் பண்ணுனா இப்ப இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு கணவன் கணவன் மாதிரி நடந்து மனைவியை பாதுகாக்கணுமா இல்லையா? பேச்செல்லாம் அவளைத்தான் திட்டுவாங்க, அவனை திட்ட மாட்டான். உண்மையில அவன் தான் காரணமா இருக்கணும், புள்ள பிறக்காது இருக்கு, அதை பார்க்கவே மாட்டாங்களே. ஏன்னா ஆண்கள் தவறே செய்ய மாட்டாரு நம்ம சமுதாயத்தில், எல்லாம் பெண்களை தான் போட்டு வாட்டுறது. உண்மையா இல்லையா? அப்ப அவன் பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா? அப்ப அவன் குடும்பத்தை ஒழுங்கா அமைச்சுக்கிட்டா தான் தன்னையும் பாதுகாத்து இந்த அழுக்கான பண்பாட்டுல இருந்து, தம் மனைவியும் பாதுகாத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்குது. என்ன செஞ்சாங்க இந்த அந்த பிரஷர் எல்லாம் எப்படி தாங்குறது? இப்ப உங்க பாருங்க, ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? இந்த பழைய சேலஞ்சை தான், இது ஒண்ணும் புதுசா இல்ல. இன்னைக்கு வரையும் இது தொடர்கிறது, தொடரும், தொடரும். டவுன்ல இருந்தாலும் சிட்டியில இருந்தாலும் வில்லேஜ்ல இருந்தாலும் அது தொடரும். சர்ச் நடத்துறதுன்னா சும்மாவா? அதனாலதான் என்ன செய்யறாங்க, இயேசு சாமியை கும்பிடுறோன்னுக்கிட்டு ஒரு சிலுவையை மாட்டிக்க வேண்டியது, கழுத்து மூக்கு கண்ணு கோயிலுக்கு மேல எல்லாம் மாட்டிட வேண்டியது. அது அது வச்சிருக்க, அதுதான் அடையாளம். ஆனா உள்ளுக்கு நடக்கிறதெல்லாம் அவரு வேதத்தின்படியே ஒண்ணுமே நடக்க. பெண்களே இந்த பக்கம் உட்காருங்க, ஆண்களே அந்த பக்கம் உட்காருங்க. அப்ப சமுதாய வழக்கத்தெல்லாம் அனுமதிக்கிற பாஸ்டர் பேசவே மாட்டார். பேரண்ட்ஸ் கொண்டாந்து நிப்பாட்டினா ஆசீர்வாதம்னு சொல்லி கட்டி வச்சிட வேண்டியது. அப்ப என்ன செய்யுது, இயேசு பேர்ல அக்கிரமம் நடக்கு. குடும்பம் சரியில்லை. ஏன் குடும்பம் இவ்வளவு தூரம் ஆண்டவர் உருவாக்க, சும்மா நினைக்காதீங்க, இதெல்லாம் என்னமோ ஆண்டவர் சும்மா செஞ்சிருக்கிறார். குடும்பம் அத்திவாரம் எல்லாத்துக்கும். அந்த குடும்பம் வந்து விசுவாச குடும்பம்னு ஒண்ணு சரியா அமையாட்டி எங்கெல்லாம் போய் பாதிக்கும் தெரியுமா? அது ஒழுங்கா இருக்க முடியாது. வளர்ற புள்ளிகள் ஒழுங்கா இருக்க முடியாது. இவங்க போய் சபையில சேர்ந்தா சபை ஒழுங்கா இருக்க முடியாது. ஏன்னா சபை தலைவர்களே வர முடியாது, குடும்பம் ஒழுங்கா இல்லாட்டி. பாஸ்டர்ஸுக்கும் ஆள் இருக்காது, டீக்கன்ஸுக்கும் ஆள் இருக்காது. ஏன், வீட்டை ஒழுங்காக நடத்தாதவன் சபையை எப்படி நடத்த போகிறான்? பொண்டாடி வாயாடியா இருந்துச்சுன்னா என்னாச்சு? அவனை போயிட்டு சபை தலைவரா போடலாமா? போடலாமா? முடியாது, முடியாது. அப்ப இங்க ஒவ்வொரு பேசேஜ்லயும் எபேசியர் எடுத்து கொலோசியர் எடுத்து பேதுருவை வாசிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல பெண்களுக்கு தான் ஆரம்பிச்சு மனைவிகளே உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லு. நான் எழுதியிருக்கிறேன், மாத்தாம அப்படியே தானே சொல்லியிருக்கிறேன். கீழ்ப்படிந்திருங்கள்னு வார்த்தைய அந்த மொழியில பயன்படுத்தினவர் ஆண்டவர். அது வேற எப்படியும் கீழ்ப்படிந்து உன்னை தாழ்த்தி உன்னுடைய கடவுன் கணவனுடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்து நீ எதிர்பேச்சு பேசாம நடந்து வா. உடனே தொடங்கிடுவேன், ஆக்கிரமதாரனா இருந்தா எப்படி கேட்கறது, அடிக்கிறவனா இருந்தா எப்படி கேட்கறது, இதெல்லாம் தொடங்கிடுவான். ஆண்டவர் அப்படி சொல்லியே, அவன் ஒழுங்கா நடக்கிறவனா இருக்கான், அவன் சரியா தலைமையை கொடுக்கிறவனா இருக்கான். அப்படி தலைமையை கொடுக்கிறவனா இருந்தா நீ அந்த தலைமையை ஏற்று பேச வேண்டிய நேரத்தில் ஞானத்தோட விவேகத்தோட தாழ்மையோட பேசி உன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து நீ கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சாராவ கூட உதாரணத்துக்கு எடுத்து ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்து சாரா அமைதலோடு நடந்து கொண்டார். அவள் நன்மையை செய்தாள்லாம் படிச்சு படிச்சு எழுதிருச்சு. அப்புறம் என்ன திட்டி என்ன பிரயோசனம்? நானா பண்பாட்டை உடைக்கிறேன்? போலி பண்பாடா இருந்தா அது உடைஞ்சே தீரணுயா, உடஞ்சே தீரணும். ஆண்டவரோட எதிர்த்து நிக்கிறது எதுவும் இல்லாமலே போகணும். அது ஆண்டவருடைய இதுதான் முக்கியம், புரியுங்களா? ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு குடும்பம் சரியா இல்லாட்டி அந்த குடும்பத்துக்கும் நன்மை இல்லை, பிளக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை இல்லை, என்ன ஆகும்? சபைக்கு நன்மை இல்லை, சபையில தலைவர்கள் இருக்கிறதுக்கு வழியே இல்லை. ஒழுங்கான கணவனும் ஒழுங்கான மனைவியும் இல்லாவிட்டால் ஏன் வீட்டை காக்காதவன் ஒழுங்காக நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவார்? அப்ப ஏன் சபையில இதுல ஈடுபாடு காட்டாம இருக்க முடியாதுங்கிறது தெரியுதா? மெம்பர்ஷிப்புக்கெல்லாம் ஏன் கேக்குறதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே குடும்பத்தை பத்தி எழுதி வச்சிருக்குது. அதெல்லாம் நல்லா வாசிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த படி எல்லாம் வாழணும்னு தீர்மானிச்சா ஆண்டவருக்கு முன்னுக்கு ஒத்துக்குங்க, ஜாயின் பண்ணுங்கன்னு வச்சிருக்கிறது காரணம் அதனாலதான். எப்படி இருக்க முடியும்? முடியவே முடியாது. சேலஞ்ச் இருக்குது, அப்ப பெரிய பிரச்சனை. கல்யாணம் பண்ற நேரத்துல மட்டும் இல்ல, பிள்ளைகள் பிறக்கிற நேரமும் பிரச்சனை. பிறகு இந்த பிள்ளைகள் வளர்ந்து வளர்க்கிறது, அவங்க வாலிபன் ஆகி திருமணம் ஆகிறது, எல்லாத்திலயும் பிரச்சனை வரும். ஒழுங்கான ஒரு குடும்பம் வேத சிந்தனையோடு அமைக்கப்படாட்டி அது தொடர்ந்து அவங்களையும் பாதிக்கும், சபையையும் பாதிக்கும். அவர் நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய டென்ஷனா இல்லையா? அப்ப வேதம் சொல்றதை கேட்டாகணுமே. அப்ப பாருங்க அந்த டென்ஷன், இது இங்க இருக்குது ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு பகுதியில் இல்லாம பல பகுதியில சொல்லுது. ஆண்டவர் அந்த குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நம்ம எட்டாத தூரத்தில் இருக்கிற உதாரணத்தையும் கொண்டாந்துடுறாரு. எட்டாத தூரத்தில் என்னது, நான் எப்படி என்னுடைய சபையாகிய என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறார்னு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறார்? தன்னையே உதாரணமாக எடுத்து என் மனைவியாகிய என்னுடைய சபையை நான் எப்படி போசித்து அன்பு காட்டி எப்படி தலைமை தாங்குகிறேன், என்னுடைய சபை எனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி பெண்களே மனைவி மாறி கணவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் சொல்லியா? இவ்வளவு தூரம் எழுதி வச்சிருக்கிற நேரம் நம்ம அதுல எப்படி அசால்ட்டா இருக்க முடியும்? அதை எப்படி தள்ளி வைக்க முடியும்? எப்படி பேசாம இருக்க முடியும்? எப்படி டீச் பண்ணாம இருக்க முடியும்? முடியவே முடியாது. ஒண்ணு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் சொல்றபடி வாழணும், இல்லைன்னா உலகத்தானா இருந்துடணும். இடையில ஒண்ணு இல்லவே இல்லை பாருங்க. அதனாலதான் நம்ம சபைகள்ல இத பத்தி பேசாம இருக்க முடியாது, இந்த விஷயத்துல தலை போடாம இருக்க முடியாது. ஏன்னா சபையே வீணா போய் அழிந்து போய்விடும், உலகத்து பண்பாடு நுழைந்து அதை இல்லாம ஆக்கிரும், வேதத்துக்கு எதிராக மலை மாறி எழும்பி நின்றோம். இதுல நம்ம கை வைக்காம இருந்தா புரியுதுங்களா? நீங்க இதெல்லாம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு வந்திருக்கிற நீங்க நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து உங்க குடும்பம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாத்துக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஆண்களா இருந்து திருமணம் செய்திருக்கிறவங்க நீங்க வெட்கப்படணும். வேதம் சொல்ற மாதிரி ஒரு கணவனா இல்லாட்டி வெட்கப்படணும். எப்படியா ஜெபம் பண்ண முடியும், எப்படியா வேதம் வாசிக்க முடியும், எப்படியா பாடல்கள் பாட முடியும், வேதம் சொல்றபடி ஒரு கணவனா இல்லாட்டி. எபேசியரை வாசிங்க, கொலோசியரை வாசிங்க, பேதுருவை வாசிங்க, ஆதாம போய் பாருங்க, ஆபிரகாமா போய் பாருங்க. இதெல்லாம் படிக்கணுமா இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை, இது உன்ன பண்பாட்டில இருந்துதான் வந்தது. எபேசியர் அஞ்சே போதும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி எப்படி நேசிக்கணும், போதுமா இல்லையா? போதுமா இல்லையா? அப்ப அந்த என்ன மாதிரி அங்க எழுதி இருக்குது, அன்ப அப்படியே கொற்றாரா இல்லையா, இருக்குதா இல்லையா, இருக்கா இல்லையா? இப்ப அங்க போக போறது இல்ல, என்ன பிரயோசனம் போய், அதெல்லாம் கேட்டது தானே, கேட்காமையா இருந்திருக்கிறான். இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பங்கு பங்கு சொல்லி கொடுக்காமையா இருந்திருக்கிறேன். வீடியோவிலையும் ஆடியோவிலையும் பதியப்பட்டு இருக்கா இல்லையா? நீங்களே எத்தனையோ தடவை கேட்டிருக்கீங்க. அன்ப கொற்றாரா இல்லையா? தானே சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலைவரா தலையா இருக்கிறது போல புருஷனும் தலையா இருக்கிறான். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவியும் கீழ்படியனும். புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள்னு அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து மனைவின்னு வச்சுக்காங்க. அதான் சபை தான் கிறிஸ்துவுக்கு மனைவி. தான் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீரால் முழுக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து, சொந்த சரீரமா பாவித்துனா காலையில் எழும்பி படுக்க போற வரைக்கும் அவர் மனைவியா தான் மனசுல இருந்தார். அப்படியெல்லாம் மனைவியை பார்க்கிறார். அந்த மாதிரி எல்லாம் அக்கறை காட்டி அவ்வளவு தூரம் கவனிச்சு ஆவிக்குரிய விதத்திலும் சரீர பிரகாரமாகவும் உலகத்து விஷயங்களிலும் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு கொடுத்து போசித்து அப்படி ஒரு வாழ்க்கைய அவர் வாழ்றார். தன்னுடைய மனைவியாகிய தன்னுடைய சபையோடு வாழ்றீங்களா? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த நேரம் பூவை கொடுத்துக்கிட்டு தெரிகிறது, ஒருபட்ட டெக்ஸ்ட்டு, ஃபோன் அடிக்கிறது, இந்த ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சவனே என்ன ஆச்சு, புளைய கொடுத்துடணும், கொண்டு போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுறாங்க, அப்பா அம்மா வீட்டில் அப்புறமா இல்லையா? யார் இருந்து பார்க்கணும், யார் இருந்து பார்க்கணும்? வாந்தி வர்ற நேரம் அந்த வாந்திய கையால எடுத்து தொடச்சு அதுக்கு நீ உன் மனைவிக்கு உதவி செஞ்சு பக்கத்துல இருந்திருக்கிறியா? புள்ளைய கொடுத்ததே நீன செஞ்சிருக்கிறமா? கைய பிடிச்சி வாக்கிங்க்கு கூட்டிட்டு ஏன் தொடறான் மனைவிய? அன்பு காட்டுறதுன்னா அது நம்ம எஃபெக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த எஃபெக்ஷன் அன்பெல்லாம் தொடாம காட்ட முடியுமா? என் பிள்ளைங்களை போயிட்டு நான் ரொம்ப அன்பா இருக்கு, என்னப்பா நீ என்னைக்காவது கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்துருக்கியா? பிள்ளைங்களை அன்பு அப்படியா காட்டுறோம்? தூக்கி கொஞ்சி காட்டுறமா இல்லையா? நம்ம ஊர்ல பண்பாடு எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரே உயிர் ஓருடல் இருக்கிற பெண் ஒரு மனைவி கிட்டே அன்பு காட்ட மாட்டோம். தூரத்துல ரெண்டு அடி இடைவெளி விடாம நடக்கிறதே இல்லை. இடைவெளி கூடி போனா போச்சு. அன்பு எங்க இருக்கு பாருங்க. ஆண்டவர் இது எதுக்கு சொல்லி இருக்கிறாரு? கத்துக்கிறதுக்கு. அதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும்? நானே யோசிச்சு, இதுக்கு மேல இவர் என்னதான் சொல்லி இருக்க முடியும்? இதை வெளிப்படுத்துறதுக்கு காட்டுறோமா? அப்படி இருக்குதா? வருத்தப்படுறமா மனைவி அப்படி நடந்து காட்டி, ஜபம் பண்ணி அன்போட பேசி வேதத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, ஏமா நீ இப்படி நடந்துக்கணும், ஏன் இப்படி நடந்துக்கணும்லாம் காட்டி சொல்றீங்களா? வருத்தப்பட்டு ஜபம் பண்றீங்களா? உங்க குடும்பம் ஒழுங்கா இல்லாட்டி, மனைவி சரியா இல்லாட்டி, அது எத்தனை எல்லாம் எங்கெல்லாம் போய் பாதிக்குமே? பிள்ளைங்க எல்லாம் பார்த்து வளராது. வளர்ந்துட்டு என்ன சொல்லும்? யார கட்டினாலும் எங்க அம்மா மாதிரி ஒன்ன கட்டிடக்கூடாது. அவன் என்ன செய்வான்? ஆற கட்டினா அப்பா மாதிரி ஒன்ன கட்டிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா? ரொம்ப இருக்கு. என்ன உதாரணம், ஓச்சு பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? ஏன் நமக்கு அந்த இருதயத்தை நம்ம ஏன் வஞ்சிக்கிறோம்? வேதத்துக்கு ஏன் இந்த விஷயத்துல நமக்கு இடம் கொடுக்க முடியாம இருக்கு? ஓச்சு பாருங்க. நீங்க திருமணத்துல ஒண்ணு சேர்ந்தது உங்க சுயநலத்துக்காக இல்ல, அதான் சமுதாயம் சொல்றது. சமுதாயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம வாழ முடியாது. ஒரு பெண்ணோ ஆணோ தேவை, நீதியான முறையில் திருமணம் செய்யறது, பிள்ளைய பெற்றுக்கணும், அவ்வளவுதான். வேற என்னத்துக்கு? அது ரெண்டுதான் அதுக்கு மனசுல இருக்கும். ஆண்டவர் அப்படி பார்க்கல திருமணம். அது சமுதாயத்துக்கு ஃபவுண்டேஷன், அடிப்படை. சபைக்கு ஃபவுண்டேஷன், பிள்ளைகள் ஒழுங்கா வரல, எதிர்காலத்து ஜெனரேஷன் ஒழுங்கா வர்றதுக்கும். அது நல்ல குடும்பமாக வேத அடிப்படையில் இருந்து சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவதற்கும், பிள்ளைகளை சரியான சரியான விதத்துல வளர்றதுக்கு, அதுதான் ஒரு பாதுகாப்பான ஒரு வீடா இருக்கணுமா? பாருங்க, அப்படி குடும்பம் அமையாட்டி பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்பாயில், ரொம்ப மோசமா தான் போகும். ஒழுங்காவே வர முடியாது. குடும்பம் ஒழுங்கா இல்லாட்டி பிள்ளைகள் போச்சு. பிறந்ததுல இருந்து ஜபத்தோட கண்ணீரோட சொல்லி கொடுத்து, 2 வயசு ஆன உடனே அங்க எழும்பிடுறான், நடக்கத்து போயிடுறான், வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் நீ தூக்கி தூக்கி மேல வைக்கணும், தொட. அப்ப டிசிப்ளின் ஆரம்பிச்சிருமா இல்லையா? தகப்பனுக்கும் தாய்க்கும் உள்ள அன்போடு ஒவ்வொரு நாளும் அந்த சரியான டிசிப்ளினை கத்து கொடுத்து, எதை தொடக்கூடாது, எதை தொடணுங்கிறத கத்து கொடுத்து, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, வீட்டுல பேரண்ட்ஸோடையும் மற்றவர்களோடையும் எப்படி நடக்கணும், நடந்துக்க கூடாது, ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கணும். ஸ்கூலுக்கு போனா என்ன, ஆண்டவரை பத்தியா சொல்லி கொடுக்கறானுங்க. இப்ப அங்க போய் கெட்டாளிஞ்சு போயிடக்கூடாதுன்னு வேதத்துல வளர்த்து, சின்ன வயசுல இருந்தே வேதத்தை கத்து கொடுத்து, வேத பால் குடிக்க வச்சு வளர்க்கணுமே அந்த பிள்ளைய. அப்ப ரெண்டு பேருக்கும் பொறுப்பு எவ்வளவு தூரம் இருக்குது? அப்ப எவ்வளவு தூரம் அவங்களை வளர்க்க வேண்டி இருக்குது? அவன் டீனேஜ் வர்றதுக்கு வரையும் அந்த வருஷங்கள் எல்லாம் வளர்க்கணுமே. எங்க வளர்க்கிறோம் யோசிச்சு பாருங்க. இயேசு பேரை வச்சுக்கிட்டு இயேசுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்து வளர்க்கிற அளவுக்கு குடும்பம் இருக்குதா? அப்ப அந்த குடும்பம் ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடாட்டி அந்த பிள்ளைகள் அப்படி வர்றதுக்கு வழியே இல்லை. ரயில் அடிச்சு சொல்றாரு ஆவிக்குரிய பிள்ளை வளர்ப்புல, அவர் அதுல சொல்லாதது ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒண்ணுமே சொல்லிட முடியாது, நான் ஒண்ணும் புதுசா சொல்லிடுறேன். 17 அது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு எழுதின மாதிரி அப்படி மனுஷன் நினைச்சு 19வது நூற்றாண்டுல எழுதியிருக்கு. ஆனா யோசிச்சு பார்ப்பேன், அது எவ்வளவு பெரிய ஞானத்தையும் விவேகத்தையும் அந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கு ஆண்டவர். வேதத்துல இருந்து எடுத்து நீதிமொழிகள் எல்லாம் காட்டி, நீங்க எப்படி வளர்க்கிறீங்களோ அப்படிதான் வரப்போறோம். அதுக்கு குடும்பம் அத்திவாரம், கணவனும் மனைவியுமா அது அத்திவாரம். பிசினஸ் தொடங்கினா கூட ஒழுங்கான பார்ட்னர் தானே பார்ப்பாங்க, பார்ப்பாங்களா இல்லையா? பிசினஸ் தொடங்கினா கூட அது ஒழுங்கா போடுறது. அப்ப நம்ம பார்ட்னர் ஒழுங்கா இல்லாட்டி திருமணத்துல பிள்ளை எப்படி வளரும், குடும்பம் எப்படி போகும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. விசுவாசத்தின் அடிப்படையில திருமணம் நடந்து உண்மையான வேத அன்பு, அந்த நேசத்தோட அந்த மனைவியை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு, தனக்கு பொருளாதாரத்துல உழைச்சு தன் குடும்ப தேவைகளை அதுக்குள்ள கவனிச்சு, அதுவும் பெரிய வருது இல்லையா? எல்லாருமே அம்பானியாவா இருக்கிறான், இல்ல வந்துட முடியாது. அப்ப எல்லாட்டையும் பணம் இருக்குமா? அப்ப அவன் உழைக்கிற இதுக்கு அதை என்ன செய்யணும்? அந்த மனைவி உடன்பட்டு வாழணுமா இல்லையா? அதை விட்டுட்டு மூக்குல ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன் உனக்கு நல்லா தெரியாமா, காதுல ஒண்ணும் இல்லாம இருக்க நீ என்ன வாங்கி கொடுத்துருக்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜடத்தை கட்டுறதுக்கு சும்மா இருந்திருக்க இல்லையா? அப்ப என்ன ஆகுறது? அப்ப இருக்கிற பணத்துக்குள்ள வாழ தெரியாது. ஒரு விசுவாசின்னு சொன்னா இதுல எல்லாம் பார்த்துல இருந்திருக்கணும். இதெல்லாம் பார்க்காம கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதுல வேற ஜப்பே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் சமுதாய கட்டுப்பாடு பண்ணியாகணுமா? ஜப் இல்லாம பண்ண என்ன ஆகும்? உலகத்துக்கே முரணானதேயா? உலகத்தானே செய்ய மாட்டான். யார் யார் சாப்பாடு போடுறது? மாமியார் வீட்டுல சாப்பிட்டுக்கலாம். அது எவ்வளவு பெரிய அக்கிரமம் தெரியுமா? உன் தலைமை ஸ்தானத்தையே இழக்கிறதுக்கு நீ வச்சுக்கிட்ட, பத்தி வச்சுக்கிட்ட. அப்புறம் வேற வழியே இல்லை. நீ அங்க பேச்சு கேட்ட மட்டும்தான் ஆடியா ஆமையார் விட்டு சாப்பாட்டுல வளர்ற மனுஷனாவே இருக்க முடியாது. அவன் உழைக்கணும், அவன் செய்யணும். ஆதாம அப்படிதான் பாக்குறோம், ஆதாம அப்படிதான் பாக்குறோம். என் மனைவி என்னுடைய பிள்ளைகள், நான் தீர்மானம் எடுக்கணும், அவளோட பேசு. ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் புதுசா இருக்கா? ஆனா இன்னைக்கு அந்த சவால் தொடருதே. 21st century அதே தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதே பிரச்சனை தான். சொல்லாம இருக்கவே முடியாது. இது மாறினா தவிர ஒழுங்கான கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு வழியே இல்லை. சும்மா கிறிஸ்தவ குடும்பம்னா நம்ம ரொம்ப ஜப அடிக்கிறோம், தியானம் பண்றோம், கோயில்லாம் இருந்திருக்கிறோம், அதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் இல்லை. ஏசு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம். கண்ணுக்கு தெரியாம அங்க இருக்கிற அந்த காரியங்களை பத்தி பேசுவோம். அன்பு எப்படி இருக்குது? என்ன விதத்துல மனைவியை நேசிக்கிறாய்? எப்படி நீ கருத்தோடு இயேசுவை போல பார்த்து கொள்ளுகிறாயா? அங்க இருக்க வேண்டிய உறவு இருக்கிறதா? ஒரு கூரைக்கு கீழே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ரெண்டு நபரா வாழணும், ஓர் உயிரா ஓர் உடலா தான் வாழ சொல்லு, ரெண்டு நபரா இல்ல. அவர் ஆண்டவர் அதை விரும்பல, சும்மா தாலி கட்டுறத ஆண்டவர் விரும்பல. அதுக்கெல்லாம் மேலானது இருக்கணும். தாலி அப்புறம் தான். அந்த அளவுக்கு உன்னை நேசித்து, அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அந்த அளவுக்கு வேத ஆளுகை அங்க நடக்கிற அளவுக்கு குடும்பம் இருக்கணுங்கிறார் ஆண்டவர். சுயநலத்துக்காக நீ கட்டக்கூடாது, என்னுடைய ஆளுகை இருக்கணும், என்னுடைய பேச்சின்படி ரெண்டு பேரும் அதை அமைக்கணும். பிள்ளைகள் வருவதற்கு முன்பாக நீ அதை அமைத்துக் கொள்ளணும். அருமையா அவன் டன் நண்பன் அதை எழுதியிருக்கிறானா இல்லையா? சுவிசேஷ அன்பு கலந்ததா எழுதி என்ன பிரயோசனம், எழுதி என்ன பிரயோசனம்? இப்ப அக்டோபர் மாசம் சபையில பிரீச் பண்ணேன், அவனோட ஒரு ஹோல் வீக் இருந்தேன். அப்ப ஒரு இந்தியன் ஃபேமிலி பார்க்கணும்னாங்க, பார்க்கணும்னாங்க. அப்ப சரி, எனக்கு அவங்கள இங்க வந்து பாக்குறதுக்கும் நாட்கள் குறைவா இருந்துச்சு. சரி, ஏன் போய் பாத்துடக்கூடாது, அவங்களும் பாதி தூரம் வரட்டும், நம்மளும் பாதி தூரம் போவோம்னு அவனே சொல்லி போய் பார்த்தோம். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சாப்பிட்டு ஈவினிங் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்ப ஆலன் அந்த குடும்பத்தை பார்த்து கேட்டாரு, நீங்க எப்படி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ரெண்டு பேரும் கிறிஸ்தவர் சொன்ன, மனைவி நல்லா கொஞ்சம் ஓப்பனா பேசும் சொன்னிச்சு. நாங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா தீர்மானிச்சாரு, அப்பா தீர்மானிச்சாரு. அப்புறம் அவன் பதில் சொல்றதுக்கு முந்தைய, அப்பா ரொம்ப நல்ல தீர்மானங்கள் எடுப்பாரு, அவர் தீர்மானிச்சா சரி, சரியா தான் இருக்கும், நாங்க அப்படி நம்புறோம். அவர் பார்த்து சொன்னாரு, கட்டிக்கிட்டோம். வேணாது ஆனு வாய்ப்பு கேட்டு என்னமோ கேட்டேன், அப்பா தீர்மானிச்சாருன்னு கட்டிக்கிட்டு உனக்கு அன்பு சரியா தானுங்களே இருக்கும், உனக்கு மேல நாட்டு போதகை அவனுக்கு புரியவே புரியலையே, எப்படி புரியுறது? அது என்ன சொல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும். சமுதாய வழக்கம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது. இப்ப அப்பா தீர்மானிச்சு கட்டிக்கிட்டோங்கிறதுக்காக அவங்ககிட்ட அன்பு இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் அங்க தப்பு இருக்குது, தப்பு இருக்குது. எப்படி வாழ்றான்னு தெரியாது, நல்லதான் வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம தப்பு இருக்குது. அப்ப அவன் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு திரும்ப நாங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற நேரம் அவன் இன்னும் அந்த இதுல இருந்து அவனால வெளியே வர முடியல. அடே, நம்ம புஸ்தகத்தை வச்சு ஒரு கான்பரன்ஸே இவங்களுக்கு நடத்தி சொல்லி கொடுக்கலாமா, நல்லதுதான் நீ இருந்தது, ஏன்னா இப்ப தெரியுதா நம்ம எங்க ஊர் எப்படிப்பட்டதுன்னு. எவ்வளவு தூரம் நான் போயிட்டு பேசி சமாளிக்க வேணும், ஒரு பெண் சொன்னதே உன்னால தாங்க முடியல, என்ன செய்யறேன்னு திரு திரு திருன்னு முழிக்கிற, நான் எவ்வளவு பேரை சமாளிக்கணும், புரியுதா? இட் இஸ் அ மைண்ட் செட், இது ஒரு மைண்ட் செட். சொன்னா ஒன்னு கண்ணை மூடிக்கிட்டு கட்டிடணும், தப்பா செஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ணிடுவேன், லைஃபே போச்சா இல்லையா? கட்டின தாலியை கழட்ட முடியுமா? முடியாது. கழட்ட முடியுமா? முடியாது. சரி, தப்பித்தவரி அப்பா மாதிரி இருந்து என் பெண் ஒழுங்கா இருக்கணும்னு ரொம்ப ஆராய்ச்சி செஞ்செல்லாம் பார்த்து கட்டி வைப்பாங்க. ஆனா எல்லாருமே அப்படியா? எல்லாருமே அப்படி இல்லையே. அப்ப அவங்க புரிஞ்சது, இது ஒரு மைண்ட் செட், அது உடைக்கணும். வேதம் வந்து உடைக்கணும். ஆண்டவர் ஆண்டவர் ஏற்படுத்தலையே இந்த பிரச்சனையே, என்ன தெரியுமா? இதை ஆண்டவர் ஏற்படுத்தவே இல்லை, மனுஷன் ஏற்படுத்திக்கிட்டது. தன்னுடைய சமுதாயத்துக்காக எப்படி எல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம இடத்துல எப்படி, மேல்நாட்டில் இல்லை, நம்ம இடத்துல எப்படி வந்துச்சு இது? இவங்க ஜாதியை உண்டாக்கிட்டாங்க. அந்த ஜாதியை பாதுகாக்கணும், ஜாதியை பாதுகாக்கணும்னு ஏற்படுத்த. ஜாதியை பாதுகாக்கணும்னா உள்ளுக்குள்ளேயே கட்டித்தான் ஆகணும். ஏன் நம்ம வந்து மேல்நாட்டுக்காரனுங்க, இப்ப ஒரே பிள்ளை ஒரே தாயின் வயிற்றில் வந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு தாயில் வயிற்றின் வளர்ந்த பிறந்த சகோதர சகோதரி, அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் சகோதர சகோதரிகள். நம்ம ஊர்ல கசின்ஸ கட்டிடுறாங்க, கட்டிடுறாங்களா இல்லையா? அம்மாவுக்கு தம்பியாக இருந்து அந்த தம்பி மகளை என் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருவாங்களா இல்லையா? என் தம்பிக்கே தன் மகளை கட்டி கொடுத்துருவாங்களா இல்லையா? அது யாரு உண்மையிலேயே? சகோதர சகோதரி. திருமணம் அந்த வாழ்க்கையில இருக்கின்ற ஒரு உறவு, சரீர மனு சம்பந்தமான உறவு இருக்கு இல்லையா, அது சகோதர உறவுல வராது, வரவே முடியாது. ஆனா அது நம்ம போலித்தனமான ஒரு பண்பாடு. ஜானதியை காப்பாத்துறதுக்காக உள்ளுக்கே கட்டிக்கிட்டு அவ்வளவு நெருக்கமா போய் அளவுக்கு கட்டியாக வேண்டியது, அதை பாதுகாக்கத்தான் அப்படி வந்துச்சு, வேற வழியே இல்லை. எவ்வளவோ நான் வாசிச்சிருக்கிறேன், ஒரு கிராமத்தில், சின்ன கிராமம், வெளியில எங்கேயுமே கட்ட மாட்டேன், அது உள்ளுக்கு வேற எப்படி போய் கட்டுவ? சொந்த சாதனங்களை கட்டிட்டு தான் போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும். வேதம் பாவமாக பார்க்கிறது. சரி, இப்ப கிறிஸ்தவங்களா வந்தவங்க என்ன ஆயிடுறாங்க? ஜாதியை விட்டாலும் கூட அந்த வழக்கத்தை விடுறது இல்லையே, அதை டிஃபைன் பண்றது. எத்தனை டிகிரிஸ் தள்ளி போய் கட்டணும்னுலாம் வேதம் பார்த்து மேல்நாட்டில் செஞ்சு வச்சிருக்கிறான்னா, அதுக்கு காரணம் அப்படி நெருக்கமா கட்டக்கூடாது. இன்னைக்கு மாடர்ன் டேல சொல்றாங்க, அப்படிலாம் கட்டேன்னா என்ன ஆகும், மனப்பிரச்சனையெல்லாம் ஏற்படும், மொடமாலாம் பிறக்க வேண்டி வரும் சொல்றாங்களா இல்லையா? வேதம் ஒண்ணு சொல்லுது, நம்ம அதை விடுறாமே இல்லையே, விடுறாமே இல்லையே. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு, அவர் தொடர்ந்து தன் வாசத்தையில பேசி இந்த காரியங்கள் எல்லாம் அவர் பேசுறாருங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் உறவுல வருவதும் அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறதும் ரொம்ப அவசியமானது. அது வேத அடிப்படையில அமையாட்டி ஆபத்து, சமுதாயத்துக்கே ஆபத்து, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கே ஆபத்து. புரியுங்களா? குடும்பம் சரியா அமையணும். வாலிபர்களா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒழுங்கா நீங்க வளர்ந்து வேதத்துக்கு மதிப்பு கொடுத்து சரியா குடும்பத்தை அமைச்சுக்க பாருங்க, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும். கல்யாணம் இல்ல பெருசு, அது பக்குன்னு கேட்டீங்களா, அந்த கல்யாணத்தை வாழ்ற அந்த திருமண வாழ்க்கையை வாழ்ற வாழ்க்கைக்கு சரியானது இருந்தா தான் அது சரி வரும் இல்லைங்களா? துவாச போட்டா கூட ஒழுங்கான அது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்து அவன் ஒழுங்கா மாவை அரைச்சி போட்டா தானே அது தோசையா வரும், இல்லாட்டி அது என்னமோ ஆகுது வருமா இல்லையா? உலகத்து காரியங்களுக்கே இவ்வளவு இருக்குது. அப்ப ஏன் நம்ம வேதத்தை பாக்குறது இல்லை? சரி, இப்ப பிள்ளை வளர்ப்பு பார்ப்போம். பிள்ளை வளர்ப்பு குடும்பம் ஒழுங்கா இருந்து வேதத்துக்கு மதிப்பு கொடுக்காட்டி பிள்ளை வளர்ப்பு இல்ல. பிள்ளை வளர்ப்புக்கு இருக்கிற சேலஞ்சா தாங்க முடியாத சேலஞ்ச். அந்த பிள்ளை யாரு வளர்க்கறதுமே இல்ல, அப்பா அம்மா தவிர எல்லாரும் தூக்கி வளர்ப்பாங்க, எல்லாரும் இனிப்பு கொடுப்பாங்க, எல்லாருடைய பேச்சையும் கேட்கணும், இங்கிட்டு போ அங்கிட்டு போ அங்கிட்டு போ, யார் பேச்சு கேட்கறன்னே தெரியாது, அது தானே வளர விடுறது, தானே வளர. வேதம் அப்படி சொல்லியே படிச்சு பாருங்க, நான் ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல, வாங்கி நல்லா பத்து தரம் படிச்சு பாருங்க. இதுல இல்லாதது ஒண்ணும் நான் சொல்லிடவே முடியாது தெரியுமா, அந்த அளவுக்கு அதுல இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன், இத வந்து அதை பப்ளிஷ் பண்ற குந்தி வாட்சி என்ன அருமையா சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் அதை பப்ளிஷ் பண்ணது கூட இருக்குது. நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்க்கணும். தூங்க போடுறதுல இருந்து எலும்பி ஒரு நாள் இதையும் நம்ம பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வீட்டுக்கு பணம் இருக்கா, ரெண்டு பேரும் வேலை செய்யணும். அப்போ புள்ள போச்சு, நீ தான் தியாகம் பண்ணி வளர்க்கணும். உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் அதுக்கு கணவனும் மனைவியா அந்த தீர்மானத்தை எடுக்கணும். உங்க கையில இருக்குது அது. எப்படி புள்ள வளரணும்? சபையில கொண்டாந்து வச்சா அது சொல்லி கொடுக்கறது இல்ல, ஒழுங்கா இருக்கிறது. இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து வீட்டுல ட்ரெயின் பண்ணி சர்ச்சுக்கு வந்தாலும் உட்கார்ந்து சர்ச்சுக்கு போறோம், பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். நாங்க உட்கார இடத்துலதான் உட்கார்ந்து இருப்பாங்க. பேபில இருந்து அப்படித்தான் கொண்டு போனோம். சர்ச்சுக்கு போறதுக்கு முந்தைய நீ டாய்லெட்டுக்கு போயிடணும், அது இது எல்லாம் பார்த்து இப்படிதான் பழக்கப்படுத்தினேன். அது பிரச்சனையாவே இருக்குல்ல அவங்களுக்கு. ஏன்னா நம்ம டிசிப்ளின ஒரு ஒழுங்கா அன்போட ஒவ்வொரு காரியத்திலையும் வீட்டுல சொல்லி கொடுக்கறதே, இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்க கூடாது, இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்க கூடாதுன்னு பால் ஊத்தி வளர்க்கிற மாதிரி அதையும் சொல்லி வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள் வளர், அது தானா வளருவதற்காக படைக்கப்பட்டது அல்ல. நம்ம கற்றுக் கொடுத்து அதனுடைய பாதையை வகுத்து கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நீங்கதான் சொல்லி சொன்ன கொஞ்சம் வேத மெமரி வேசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா இயேசுல புள்ள வளர்ந்து அதான் வளர்ப்பு. பேசுற பேச்சு ஒழுங்கா இல்ல, அடுத்தவனை உதைக்கிறது, தொடக்கூடாத தொடுக்கிற தொடுறது, அதெல்லாம் மெமரி வேஸ் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை சிந்தித்து எப்படி நடக்கணும், எப்படி பேசணும். வீட்டு போல இன்னைக்கு வரையும் என் பிள்ளைங்கலாம் வளர்ந்து கல்யாணம் எல்லாம் பண்ணது இந்த மயங்கட்டில், என் ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு உன்னை தொடமாட்டாங்க. என் ஸ்டடி ரூமுக்கு போய் ஒரு பென், ஒரு பென்சில், ஒரு பேப்பர் தொடமாட்டாங்க ரெண்டு பேர். என் மனைவி உட்பட, மனைவி போறதுக்கு அதிகாரம் இருக்கு. பிள்ளைங்க தொட்டு பார்த்ததே இல்லை. இதுவும் வேணா டேர், நான் பேப்பர் எடுத்துக்கலாமா? அவங்க பொருளை அவங்க ரூம்ல நான் என் மனைவியும் தொட்டதில்லை, தொட்டதே இல்லை. அப்படியே என்ன நான் சொல்லுவோம், சஷ் போகலாமா? அவன் போகலாமா? இன்னைக்கு வரையும் அவங்க தொட்டதே இல்லையே, தொடவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களாம் எங்க வேணாலும் போவோம், போமா இல்லையா? காரோ எங்க பொருளோ எதுவோ பெர்மிஷன் இல்லாம தொடவே மாட்டாங்க. எங்க இருந்து கத்து கொடுத்தது? சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்தது. That's what the training is. Training is. அது அதுல இருந்து ஒழுக்கம் வரும். இன்னைக்கும் மகன் வந்து அருமையா வேலை செய்து தன்னுடைய பணங்கள் எல்லாம் சரியான விதத்துல செலவு செய்து தன்னையும் பார்த்து கொண்டு ஒழுங்கா இருக்கிறான்னா நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததுதான். தேவையில்லான செலவுகள் இல்லாம எல்லாம் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கிறான்னு சொன்னா அந்த சின்ன வயசுல நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் பலன் கொடுக்கறத பாக்கணும். ஊதாரியா இல்லாம எங்கல்லையே டிபெண்ட் பண்ணி இருக்காம அதெல்லாம் செய்யாம இருக்கு. அப்ப நம்ம நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது பிள்ளைகள் வளர்க்கறதுல. நாம பாட்டுக்கு கொண்டு போய் விட்டுறது, பாட்டுக்கு விட்டுறத நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், சரி நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? இல்லவே இல்லை. நான் ஒரு பாரு 17 வயசு 18 வயசு நீங்க பாட்டு இங்க இருந்து அனுப்பிடுறீங்க, பெங்களூர்ல போய் படி, கோயம்புத்தூர்ல படி, சென்னையில போய் படின்னு. இன்னைக்கு நான் கோயம்புத்தூரும் சென்னையும் பெங்களூரும் நீங்க நினைச்சபடியா இருக்குது? நீங்க நினைச்சபடியா இருக்குது? ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஒழுங்கா இருக்கிறவனே கவனமா தன்னை பாதுகாத்துக்க வேண்டிய அளவுக்கு பயங்கரமா இருக்கு இந்த சிட்டிஸ் எல்லாம். 17 18 வயசு பையனுங்க பிள்ளைங்களை தனியா அனுப்பி படிப்பு படிக்கணும்னு விட்டா அது எங்க போயிடும்னு ஒரு பயம் இல்ல? என்ன பொறுப்பு? உங்க ஊர்ல இருக்கிற உங்க பெங்களூரும் சென்னையும் இது உங்களுக்கு தெரியாமையா இருக்குது. மதுரைக்காரங்களே சரியில்லைன்னு கூட நமக்கு சொல்றாங்க. ஒரு நம்மளை காப்பாற்றாத சொசைட்டி இது. அது சொசைட்டியில பாவம் வந்து பல ரூபங்கள்ல காலத்துக்கு காலம் மோசமா தான் போயிருக்கு. இந்தியா டுடே எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்க ஊர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க ஊர் எப்படி இருக்குன்னு இந்தியா டுடே எடுத்து வாசிச்சு பாருங்க, தெரிஞ்சுங்க உங்க ஊர் எப்படி இருக்கு. நமக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவையா இருக்குது இந்த சமுதாயம். என்னைக்கு இல்லாத அளவு பாதுகாப்பு தேவையா இருக்கு இந்த சமுதாயத்தில். எவ்வளவு டிவியில கேட்கிறோம், எவ்வளவு நியூஸ்ல வாசிக்கிறோம், என்ன தைரியத்துல அனுப்புறோம், ஒரு பாதுகாப்பும் இல்லாம எவ்வளவு மோசம் தெரியுமா. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல இப்படி விட்டுட்டு பெற்றோர் இருக்கிறீங்களே, அவங்களால முடியுமா அதெல்லாம் சமாளிச்சுக்க. இல்ல அந்த மாதிரி வளர்த்திருக்கிறோமா நம்ம வீட்டுல தன்னையும் காத்து கொண்டு சுற்றுப்புறங்கள் எல்லாம் தப்பி நிக்கிற அளவுக்கு வளர்த்திருக்கிறீங்களா. பெற்றோர்களால் எப்படி முடியுது, எப்படி முடியுது. அப்ப குடும்பத்தை பத்தி ஒரு சரியா ஒரு விசுவாசங்கிறது சும்மா ஆண்டவருக்கு ஜெபம் அடிக்கிறதா. ஒரு நாளைக்கு ஒரு ஜெப தியானத்தை பண்ணிட்டு ஜெபம் அடிச்சுட்டா விசுவாச குடும்பம். இதுலாம் வேதம் இங்க ஆளுதா, இதெல்லாம் யோசிச்சு இதுக்கெல்லாம் தயார் பண்ணி இருக்கிறீங்களா, செய்றீங்களா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கையில இருக்குது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆத்ம பாதுகாப்பு, சரீர பாதுகாப்பு, தேவைகளை பாதுகாப்பு. தனியா வந்து பாக்குற அளவுக்கு பார்த்து கொள்ற காலம் வரையும் நீங்க கொடுக்கணும். கொடுக்குறீங்களா. எங்க அப்பா அம்மா இந்து, என்னை கொண்டு போயிட்டு 7 வருஷம் போர்டிங்ல போட்டாங்க. அங்கதான் வளர்ந்தேன். நன்மைகள் இல்லாம இல்லை, இழப்பு பயங்கரம். அப்பா அம்மா நேசம் பாசமே பார்க்க முடியாம நான் தீர்மானம் பண்ணேன், எனக்கு புறக்கிற பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருந்துதான் வளரும். நான் பட்டது அவங்க படக்கூடாது, வீட்டுல இருந்துதான் வளர்த்தோம், வெளியவே அனுப்பல. சரிங்களா, அப்படிதான் வளர்த்தது. நீங்க எப்படி செய்ய முடியும் விசுவாசம் அப்படின்னு வந்து நம்ம அப்படி எல்லாம் வளர்க்க முடியுமா. ஏன்னா உலகத்தை சேலஞ்ச் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், கத்துக்கணும், இடம் கொடுக்கணும் வேதத்துக்கு. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதன்படி வளர்க்கணும். உங்களுக்கு குத்தணும், உள்ளுக்கு கண்ட மாதிரி பிள்ளைகளை வளர்க்க விட முடியாது. சரியா வளர்க்கணும்னு வேதம் எதிர்பார்க்கு. எவ்வளவு நீதிமொழிகளை வாசிச்சு பாருங்க, எவ்வளவு சொல்லி இருக்கு தெரியுமா. புள்ள வளர்ப்ப ஒன்றண்டா சொல்லி இருக்குது. எப்படி நம்ம பெற்றோர ஆண்டவர் சத்தியம் கேட்காம எப்படி வாழ முடியுது நமக்கு. இந்த சமுதாயம் சொல்றத கேட்டு பண்பாட்டு கேட்டு புள்ள வளர்க்க முடியாது, அது சரியாவே வளராது. அன்ப கொட்டும் அன்புன்னு நினைச்சுக்கிட்டு ஆனா அதெல்லாம் அழிவுக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க பிள்ளைங்க. வாலிபர்கள் இருக்கிற சேலஞ்ச் 1-2 அன்னைக்கு நாளா இருந்த காலத்துல இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் இல்ல, இன்டர்நெட் இல்ல, தப்பா பாவம், அது என்ன செய்யும். உயிரே இல்லாத ஜடம் ரெண்டும், அதை திட்டி என்ன செய்யறது. அதை உருவாக்கி விட்டது யாரு, நாம தானே கண்டுபிடிச்ச, நாம தானே. வேற யாரு கண்டுபிடிச்சது, கண்டுபிடிக்கிற எல்லாம் நல்லதுக்காக கண்டுபிடிக்கணும். எல்லாம் வேதம் பரப்புறதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க, நல்லதை செஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல பிளேனுக்காக இருந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொழுது ஒரு இந்தியன் ஃபேமிலி, ரெண்டு பிரேம்னு சொல்லுவோம்ல பிள்ளைங்களை தள்ளுறது, அதில் கொண்டாந்து தள்ளி ரெண்டையும் வச்சுட்டு அதை கணவன் போய் சாப்பாடு வாங்கியிருக்கார். ஒரு யங் கப்பு, ரொம்ப வயசு இல்லை, சின்ன பிள்ளைங்க ஒன்றுக்கு 6 இருக்கும், ஒன்றுக்கு 7 இருக்கும். ரெண்டு பேர் அதில் உட்காந்துக்கிட்டு ஐபேடை வச்சுக்கிட்டு தட்டி தள்ளிட்டு இருக்கிறான். 6-5 வயசு, ஒவ்வொன்றும் $1,000. 5-6 வயசுக்கு தேவை, அது விசுவாசிங்க இல்லை. இன்னைக்கு ஸ்கூல்ல அது இல்லாம நீ ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஆக்கிடுறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இருக்கு. சரி, அதை வந்து தாக்கு பிடிச்சி அதுல போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகாம சரியான செய்யணுங்கிறத கத்து கொடு. பெரியவங்களையே தொலைச்சிருதே, பெரியவங்களையே தொலைச்சிருதே. எவ்வளவு சேலஞ்ச் வாலிபர்களுக்கு, ப்ரொடெக்ட் பண்றீங்களா? அதை வாங்கி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு விளையாடு அப்படின்னு விட்டுறமா. பிள்ளைகளுக்கு சரியான விதத்துல எங்க போகணும் போகக்கூடாது என்ன கட்டுப்பாடு வைக்கணும்னு இப்பவே யோசிச்சு இது பண்ணி கொடுக்குறீங்களா? இன்டர்நெட் மூலமா நடக்கிற அநியாயங்களுக்கு அளவே இல்லை. இன்டர்நெட் மேல தப்பு இல்லை, இன்னைக்குதான் கொண்டாந்து விட்டாங்களே முகநூல், பேஸ்புக், ட்விட்டர், எல்லாம் அது ஃபேஷனா போச்சு. அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நீ அவுட் ஆஃப் டேட், உன்னோட பழக மாட்டேன். அச்சாலியா இருந்தே ஆகணும், இருந்தே ஆகணும் இல்லையா? அது இல்லையா அப்படின்ட்டு என்னது 14ஆம் நூற்றாண்டுல பிறந்த மாதிரி நம்மள பாக்குறது, அது தப்பா? சொல்ல மாட்டேனே தப்புன்னு. யார் சொன்னது தப்புன்னு? அதுலயும் ஒரு பிரயோசனம், ஒழுங்கா பயன்படுத்தலாம். குடும்பத்துக்கு மட்டும் நிகழ்ச்சிகளை, இந்த சம்பவங்களை இது பண்ணிக்கிறது. இன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த காலத்துல பிரைவசின்னு ஒண்ணு இருந்துச்சு, என்ன பத்திய விஷயங்கள், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு டாய்லெட்டுக்கு போனாலும் பேஸ்புக்ல போட்டுக்கலாம். சொல்றேன், அது இருக்கா இல்லையா? மூச்சு விட்டாலும் முதல்ல அங்க உட்காந்துருந்தோம். அப்ப அந்த அளவுக்கு நீ அதை பயன்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு அது முன்னுக்கு நேரத்துக்கு கொடுக்கணும். அப்படி எத்தனை மணிக்கு தான் படுக்க போற, எத்தனை மணிக்கு தான் எழும்புற, அதுல உட்காந்துருந்தா வேற வேலை தான் செய்ய முடியுமா? எவ்வளவு நேரத்தை அது கொள்ளையடிக்குதுன்னு பாருங்க. அதுல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் எழுதிடணும், அன்னைக்கு மூச்சு விட்டதெல்லாம் நினைச்சிடணும், எல்லாம் காலையில எழும்பி பல்லு விளக்காம அந்த அதையும் படம் முடிச்சு போட்டு படுக்க போற வரையறை நீ பேஸ்புக்ல போட்டு. இது என்ன, இதுல என்ன இருக்குது? இது இந்த கன்றாவியெல்லாம் நான் பாக்கணும்ட்டு வேற நானும் அதுல ஜாயின் பண்றதா? எனக்கு இது இன்னைக்கு வரையும் அது இல்ல, எனக்கு தேவையா படல. அப்படியே தேவை இருந்தாலும் இதெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன், இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், இதெல்லாம் வாசிக்கணும்னு கூட எதிர்பார்க்காதீங்க. நமக்கு எல்லாம் நேரம் இல்லையா? இதையே வாசிச்சு இதையே போதிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை செய்யறதுக்கே 24 மணி நேரம் பத்தாம இருக்கு. இதுல வேற இதுவா ட்விட்டர் என்னத்துக்கு? அதுவும் இல்லாம எனக்கு பிரைவசிங்கிறது இல்ல, அது என்னத்துக்கு? ஊரே கண்டவனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போய் போடணும்? இதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு நல்லா பாடல. எனக்கு போட்டோவே போடுது, யாரோ வற்புறுத்தி வற்புறுத்தி கேட்டதுனால ஒரு முறை மேக்சின்ல போட்டோ போட்டு என்னத்தான் பாடுற, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் செலவழிக்குது. எனக்கு 1000 பேர் இன்னைக்கு எல்லாம் என்னன்னா, இவங்கெல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கல, ஏன்னா செலிபிரிட்டி காரணங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போகணும். இவருக்கு போல வந்துடுச்சு, பச்சன் தான் லீடிங் நடுவது. கிறிஸ்தவனுக்கு இதெல்லாம் தேவையா? கிறிஸ்தவனுக்கு இதெல்லாம் தேவையா? இன்டர்நெட் நம்ம பயன்படுத்திக்காம இல்ல, மேகசீனை எல்லாம் கொஞ்சம் சும்மாவாவது வாசிட்டு போட்டுமே என்ன எல்லாம் செலவுங்கிறதுக்காக அதைத்தான் போட்டிருக்கோம். அவிக்குரிய காரியங்களை தான் எழுதுவோம், அவிக்குரிய காரியங்கள் நம்ம பத்தி ஒன்றும் இருக்காது, பாடம் கூட இருக்காது, பாடம் கூட இருக்காது. எதுக்கு என் படத்தை பார்த்து என்ன செய்யற, நான் என்ன கமலஹாசனா இல்லையே? யோசிங்க எவ்வளவு நேரம் போகுதுன்னு யோசிங்க, எவ்வளவு அதுல போய் உட்கார்ந்து இருக்கணும்னு யோசிங்க. அங்கெல்லாம் வந்து ஐ லைக் இட் அதுல வேற. எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு அப்புறம் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், அதுக்கு நேரம் கொடுக்கணுமா இல்ல இருக்கணுமா இல்லையா? இங்க நேரம் இருக்கு, நேரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, மீதப்படுத்து. அது தெரியுமா உங்களுக்கு, அவர் கொடுக்கிற நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல கணக்கு கேட்கிறாரு. அப்ப வாலிபர்களே, உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கூட எங்க காலத்தை விட. அந்த காலத்துல நாங்க புஸ்தகம் வாசிச்சோம், புஸ்தகம் வாசிச்சதுனால வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு. இன்னைக்கு யார் புஸ்தகம் வாசிக்கிறது, புஸ்தகம் வாசிக்கிறதே இல்லை, புஸ்தகம் வாசிக்கிறதே இல்லை. நாலு பேர் இப்படி முன்னுக்கு உட்கார்ந்து இருந்தா, நாலு பேரும் டெக்ஸ்ட் பண்ணி தான் பேசிக்கிறானே தவிர முகத்தை பார்த்து பேசுறது இல்லை. என் வீட்டுல நடந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நான் யாருக்கோ அனுப்புறாங்க நினைச்சுக்கிட்டு, யாரு கேட்டேன்னா அவங்க தான் அனுப்புறேன், அவங்களுக்கு தான் அனுப்புறேன். முன்னுக்கு தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க பாவிகளை, பேசக்கூடாதா? அப்ப என்ன ஆச்சு, நம்ம அந்த முகத்தை முகம் பார்த்து வாயால பேசி அந்த உறவுங்கிறது இன்னைக்கு என்னவாச்சு, கம்மி ஆயிடுச்சா இல்லையா? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு இல்ல, டைம் இல்ல, அதுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு டைம் இருக்கு உனக்கு. அப்ப ஏன் இன்னைக்கு சபையில எல்லாம் உறவு இருக்குமா? உறவு வளர்த்துக்கணும், உறவு பாதுகாக்கணும், அதெல்லாம் அதுல பேசினா தவிர நான் என்ன நீ பார்க்க முடியாது. உனக்கு கண்டுபிடிக்கணும்னா பேஸ்புக்கு போயாகணும், இல்லாட்டி எஸ்எம்எஸ் அடிச்சாகணும், இல்லாட்டி பேச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சொல்லாங்க இதெல்லாம் திட்டுறாரு, இன்டர்நெட்டை திட்டுறாரு. நான் ஒண்ணுமே திட்டல, நான் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன், இன்டர்நெட் யூஸ் பண்றேன், ஆண்டவரை பத்தி வெப்சைட்ல எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எங்க போகணும் போகக்கூடாதுன்னு ஒண்ணு வச்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு நேரம் தேவையாக இருக்கிறது, என் பிரைவசி அடுத்தவங்களுக்கு தேவையில்லை. என்ன ஊர்ல பிறந்தேன், என்ன இதுல பிறந்தேன், நான் இது எமிக்ரேஷன்ல கேட்பான், வேலைக்கு போனா கேட்பான், அதுக்கு கேட்பான், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஊரே நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? எதுக்கு, என்னதுக்கு தேவையிலே? பிரைவசின்னு ஒண்ணு இல்ல, கிறிஸ்டியன் லிபர்டின்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் எல்லாம் தெரியணுமா? ரொம்ப ஆபத்து. அப்ப வாலிபர்கள் என்ன செய்யணும், உங்களை நீங்க பெற்றோர்கள் நீங்க அதை கவனிக்கணும். உங்க பிள்ளைங்க சும்மா வாங்கி வாங்கி கொடுத்து விட்டுறாங்க, சும்மா தான். இந்தியாவில் ரொம்ப சீப்பா போடும், நாலு சிம் கார்டு போட்டு ஒரு போன், நான் ஒன்ன போட்டுக்கிட்டு சமாளிக்க முடியாது, நாலு வேறையா, ரொம்ப சேப்பு. என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? அதை வச்சுக்கிட்டு யோசிக்கிறீங்களா? இப்ப எல்லாம் ஜெயிச்சுல என்ன நடக்கு தெரியுமா? நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற அங்க ஒருத்தன் உட்காந்து டெக்ஸ்ட் அடிக்கிறான், இங்க உட்காந்து இருந்து பாரு, அவர் தேவையில்லாம பேசுறான். இங்க ஒன்று நடக்கு, இதெல்லாம் ஒழுக்க கேடா இல்லையா? சப்ப உள்ளுக்கு வந்தா போன் இருந்தா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சைலண்ட் மோட்ல போட்டு வரணும். இல்ல ஒரு சபையில அப்படி ஒரு பிரச்சனை கேட்டுக்கிட்டாங்க, பாஸ்டரா இருக்கிற இத கூட சரி பண்ண தெரியாம பாஸ்டர் என்ன செய்யணும், கன்ஃபிஸ்கேட் பண்ணு, டோர்லயே கன்ஃபிஸ்கேட் பண்ணி ஒரு பெட்டியில போட்டு உள்ளுக்கு போக சொல்லு. அவ்வளவு மோசமா இருந்தா இதெல்லாம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சர்ச் நடத்தாம இருக்கிறது பெட்டர். உட்காந்து டெக்ஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அதை விட இன்சால்ட் ஒண்ணும் இல்ல தெரியுமா? ஆண்டவரை இன்ஸ்டால் பண்ற, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள இன்சால்ட் பண்றீங்க இல்லீங்க. இதுல நான் பைபிள வச்சிருக்கேன், ஏன் இதுக்கு என்ன ஆச்சு, இந்த குன்ன குறுணி இதுல வச்சுக்கிட்டு நீ பைபிள் வாசிக்கணும்னு ஒன்று இருக்கா? ஏ இது என்ன ஆச்சு, டேப்லெட்ல இருந்து சரி கொண்டாந்து நீ பைபிள் வச்சிருந்தா எவ்வளவு செகண்ட் ஆகும் டேப்லெட்ல இருந்து எங்கேயோ போறதுக்கு? அப்புறம் இங்க கவனம் விட்டுட்டு அங்க டிங்னு வந்து டெக்ஸ்டோட் வந்து நிக்குமா இல்லையா? அதெல்லாம் அப்ப நம்ம முன்னெச்சரிக்கை எல்லாம் செய்யணுமா இல்லையா? அப்புறம் இது ஏன் வேத புஸ்தம் இல்ல என்னத்துக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் இப்பவே தயாரா இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்சுல போட்டுருக்கான், சுவிச் ஆஃப் பண்ணுங்க மொபைல் போன், அதையும் சொல்லியும் கேட்க மாட்டேன். அங்க உனக்கு இங்க இங்கு போகணும், இங்கே ஒன்று போய். அப்ப எதனா ஒழுக்கம் இல்லாததா இல்லையா? அது ஒழுக்கம் இல்லாததுதான். ஏன்னா ஒரு ரெகுலர் பிராக்டிஸுக்கு நான் எங்க சேர்ச்சிக்கு போனேன், கார்லயே விட்டுட்டு போயிருவேன் போனேன். ஏன் மறந்து ஏதாவது ஓனா இருந்துச்சுன்னு போன் பண்ணிருந்துச்சுன்னா இன்ன அப்பனா கார் அவர் ரெண்டு மணி நேரம் சர்வீஸ்ல ஒரு போன் இல்லாட்டி செத்தா போயிட போறேன், உலகமா நின்ற போயிட, ஆண்டவரா வந்துட போயிட, அப்படி தேவையா இருக்குதா போன். நம்பரை கூட நான் எல்லாரும் கொடுக்கறது இல்ல, போன் வந்து எனக்கு சேவை செய்யறதுக்கு, ஊருக்கே சேவை செய்யறதுக்காக நான் போன் வச்சிருக்கல, புரியுதா? அது ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு, அது பாட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா உடைச்சு தூள் கலப்பிடணும், அதுக்கு அது ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும், அது அதுக்கு மீறி போய் எதுவும் பண்ணுதுன்னு சொன்னா பிளாக்ஸ் போட்டு ஏதாவது பண்ண வேண்டியதுதான். அப்ப உங்க வாலிபர்கள் ரொம்ப கவலை, இப்ப இந்த சின்னவங்கெல்லாம் வளர்ந்து என்ன பண்ண போறானோ, இப்பவே இவ்வளவு இருக்குன்னா அவன் வயசுக்கு வந்துடணும், இப்ப எல்லாம் ரொம்ப 20-30 வருஷம் இருக்க தேவையில்லை, அடுத்த வருஷம் கண்டுபிடிச்சிடறாங்க ஏதாவது புதுசு, இதுவரை அதோட தாக்கு பிடிக்க முடியாத அளவு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் என்னன்னு, நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, அவ்வளவு வேகமா கத்துக்கிறாங்க, எவ்வளவு கவனமா இருக்க வேண்டிய. ஏ போன் உனக்கு இல்ல பாருங்க, உண்மைங்க, நடக்கிறது தான் சொல்றேன், சர்ச்சில் எல்லாம் பயப்படாதீங்க. போன் சுவிட்ச் ஆஃப், ஆங்கிலா இருக்கிறவங்கலாம் கவனமா பாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் போகாதுங்க. வேதத்தை காது கொடுத்து கேட்டு சிந்திச்சு, இது பெரிய இன்சால்ட், இந்த மாதிரி வச்சு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்சல்யூட்லி அண்ட் இன்சால்ட், இன்சால்ட் டு காட், இன்சால்ட் டு தி பிரீச்சர். அது எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை, யாரு என்ன சொன்னேன். இப்ப நான் வந்து நான் பேசணும்னு சொன்னா பேசுற அளவுக்கு நடந்துக்கணும், இல்லாட்டி உனக்கு பேச்சே பிரசங்கமே தேவையில்லை, டோன்ட் நீட் இட். அதெல்லாம் சுதந்திரம் இல்லை, அதெல்லாம் அசிங்கம். ஒழுக்கத்தை கத்துக்கணும், சேலஞ்ச் இருக்கா இல்லையா? 21st century குடும்பம், புள்ள வளர்ப்பு, வாலிபர்கள். ஏன்னா சொல்றேன், இங்க வந்து ஆரம்பத்துல இருந்து வாலிபர்களோட நான் ரொம்ப பழகிறது, ரொம்ப பழகிறது, நேரத்தை கொடுத்து பழகிறது, கஷ்டப்பட்டு நேரத்தை கொடுத்து அவங்க கேள்விகளுக்கு பதில சொல்றது, ஆலோசனைகளை சொல்றது, எல்லாம் நான் செய்யறது. எந்த முகம் கோணாம செஞ்சு கொடுப்பேன், ஏன்னா இங்க இருக்கிறவங்க பழகிறதே இல்லை. எவ்வளவு பேர் எனக்கு தெரியுமா, எவ்வளவு பேர், ஒரு சகோதரனை ஒண்ணு இல்ல, ஒண்ணுக்கு மேல எப்பவுமே எங்க மீட்டிங் நடந்தாலும் வந்துருவார். அப்ப தம்பி வயசான மாதிரி இருக்கு, அவனுக்கு கல்யாணம் கல்யாணம் அதெல்லாம் என்னங்க, என்ன அப்படி சொல்றேன், நான் இருக்கிற இதுலயே தான் அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன், மீட்டிங்ஸுக்கு வந்திருந்ததுனால. அதெல்லாம் கஷ்டங்க, என்ன அப்படி கஷ்டங்கிற, சர்ச்சில் இருக்கிற சர்ச்சில் யாரும் இல்லையா? ஐயோ சர்ச்செல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது தம்பி, எல்லாம் அக்கா தங்கச்சி, என்னடா அது, உனக்கு அவ்வளோ பெரிய குடும்பமா இல்லைங்க, சர்ச்சில் அக்கா தங்கச்சி, இது எப்படி உனக்கு உங்க அம்மாவுக்கு பிறந்ததா தானே அக்கா தங்கச்சி, மற்றவனுக்கு பிறந்தா எப்ப நீ அக்கா தங்கச்சி ஆச்சு, அங்கே இந்த ஊரில் அப்படித்தான் சபையிலெல்லாம் அப்படியே, அப்படியா, அப்போ உனக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்கே, சரி அதுதான் அப்படி வெளியே போய், சரி பாஸ்ட் முதல்ல பாஸ்டர்ட்டியா சொல்லிக்கலி பாக்கணும், ஐயோ பாஸ்டர்ட்டியா போட்டு கொடுத்துருவான், டாக்டர் போட்டு கொடுத்துருவான், எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுவான் பிள்ளைங்க, ஏன்னா சொல்ல யாராவது பிடிச்சி பாஸ்டர்ட்ட பேசலாம்னா தொலைஞ்சி என் வாழ்க்கையா வீணா போயிடும். யோசிச்சேன் இவன் எப்படித்தான் கட்ட போலாம் கல்யாணம், வெளியில யாரையாவது பாக்கலாமே, அதுலயும் ஒரு உருப்பட்ட பிரச்சனை. இப்ப நான் சொன்ன தம்பி இதெல்லாம் சரி வராது, எனக்கு புத்திக்கையே படாது, நீ கல்யாணமே பண்ண மாட்ட, இல்ல யாரையோ தப்பா கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு இருக்க போறேன், அதான் நடக்க போறேன். வேணா பாஸ்டர் செய்யணும், பிடிச்சதான் எவன் என்ன சொல்றானோ பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சதான் நீ சாப்பிடுற, அவன் கொண்டாந்து கொடுக்குறான்ட்டு பிடிக்காத கண்ணீர் கொட்டுறதுக்கு சாப்பிடுறியா இல்லையே, ஏய் நம்ம பிடிச்சாதான் சாப்பிடுறோம், அப்படியே வாழ்க்கையில பிடிச்சதான் செய்யணும். அப்ப வேதம் சில காரியங்களை சொல்லுது, அந்த மாதிரி தானே கட்டணும், எப்படியோ இப்ப கட்டி ஒழுங்கானவளை கட்டி ஒழுங்கா வாழ்க்கை நடத்துறாரு ஆந்திராவில், ரொம்ப சந்தோஷம். அப்படியே அதனாலதான் நான் வந்து என்ன செய்யறது, வாலிபர்களும் உதவி செய்யறது, பேசுறது, ஆலோசனை கொடுக்குறது. சொல்றான்னு வாலிப பயிரெல்லாம் கெடுக்கிறாரு, இவரு வாலிப பயிரெல்லாம் கெடுக்கிறான்னு ஒரு பேர், ஏன்டா ஒரு ஸ்பயல சொல்லு கேட்டு போயிருக்கிறான், ஒருத்தனை காட்டி என்னால கேட்டு போயிருக்கிறான், நான் என்ன மாத்திக்கிறேன், ஒரு ஆளை கொண்டாந்து கண் முன்னுக்கு வச்சு உங்களால கெட்டு போனவேன்னு காட்டு பார்ப்போம். கெடுக்கல. அதனால நானும் அதை விட போறதில்லை. நானும் அவன் சரி, இவருக்கு வயசாச்சு, கிரே ஹேர் வந்துருச்சு, இவரோடலாம் பழகுனா சரிப்பட்டானு அவங்க நினைச்சா நானும் செய்ய முடியாது. ஒருத்தர் அப்படி நினைக்கல. அதனால ஐ வில் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இங்கே தான் அப்பா அம்மாட்ட பேசல. சின்ன பையங்க விட்டுருவாங்க, அவங்களோட பேசக்கூடாது. பாஸ்டர்ஸ் கிட்டேயே போக மாட்டேன், ஏன்னா அவன் வாலிப்பு. அவ்வளோலாம் பழகுனா நம்மளை மைக்க மாட்டான். இவங்க எங்கே போகிறது, எப்படி வளர்த்தெடுக்கிறது, எப்படி எதிர்காலத்தில் அவங்க நல்லா இருக்கிறது பாருங்க. அவங்களுக்கு சேலஞ்சஸ் கூட. அதனால தான் நம்ம பாஸ்டர்ஸுக்கும் சொல்கிறது, அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டுக்கு வர வைங்க, வீட்டுக்கு வர வைங்க, அவைக்குரிய காரியங்களை பேசுங்க, அவைக்குரிய விஷயங்களை கேட்க சொல்லுங்க. அவங்கெல்லாம் இப்படியே போய் அழிஞ்சு போகிற மாதிரி விட்டுறாதீங்க. பெற்றோர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, சபைக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி யோசிச்சு நல்லது செஞ்சா காலில் சொன்ன மாதிரி இந்த புறம் பேசுறதெல்லாம் ஓடி போயிடும். ஒன்னும் இல்லாததுனால தாப்பா நீ சும்மா அனாவசியத்துக்கு அடுத்தவனை பத்தி பேசிட்டு எல்லாம் பிளான் பண்ணி ஒழுங்கா பேச ஆரம்பிச்சா ஒன் தேவையெல்லாம் பேசுறதுக்கு வருமா வருமா வருமானு யோசிங்க. வராது. நல்ல காரியங்களை பேசுங்க. எல்லாம் காந்தி தாத்தா சொல்றத கேட்கணும். வேதம் சொல்ற கேட்காதே அறியாது கேளு. அந்த ஆள் வேதம் சொல்றதான் சொல்லு. தப்பானத காதால் கேட்காதே, தப்பானத கண்ணால் பார்க்காதே, தப்பானத வாயால பேசாதே. யாக்கோபும் சொல்றாரு, ஆண்டவரும் சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? ஆனா அது மூணையும் அனாவசியத்துக்கு தாராளமா செய்யறமா இல்லையா? அது இயேசுடைய பிள்ளைகள்னு பேர் வச்சு. இவ்வளவு தாங்க சேலஞ்ச். எதிர்காலத்தை பார்க்க பயமா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தைகள் வீண் போக, இதுல ஒண்ணு ஒரு டாட் கூட அழியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருத்தனும் சேர்க்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. இப்ப இதுல நம்பிக்கை வச்சு இதன்படி வாழ ஆரம்பிச்சா அது அவர் வர்ற வரையும் நிலைக்கும். உலகம் என்னத்தை கண்டுபிடிக்கட்டும், அது வர்ற வரையும் நிலைக்கும், நிலைக்காம போக. ஆண்டவரை பத்திக்குங்க, உங்க வேதத்தை பிடிச்சிக்கங்க, அதன்படி வாழ்வோம்னு நம்ம தீர்மானம் இருந்தா எதிர்காலம் சிறப்பா தான் இருக்கு. எந்த காலத்திலும் உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. திருமணம் ஆனவர்களுக்கு, உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுலயும், பிள்ளை வளர்க்கறதுலயும், சபையில வாலிபர்களுக்கு உதவி செஞ்சு வளர்க்கறதுலயும், ரொம்ப இடத்துல கவனிக்கிறதே இல்லை. நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா ஆண்டவர்? சிந்திச்சு பார்ப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம்.